சொல்லிக்கிட்டே இருக்கேன், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
நாலாவது அத்தியாயம் 28வது ஸ்லோகம், பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4:28. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணாம் நமஸ்கிருத்யாம் நரம் சைவ நரோத்தமாம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோஜயா உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயசரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்யா ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. நான் திரும்ப சொன்ன கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதன் மூலம் ஞான ஒளி பெறுகின்றனர். மற்றவர்களோ கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான ஒளி பெறுகின்றனர். இந்த யாகங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். பல்வேறு விதமான தானங்களின் மூலம் தன் சொத்துக்களை தியாகம் செய்பவர்கள் பலர் உண்டு. இந்தியாவில் செல்வந்தர்களான வியாபாரிகளும் அரச குலத்தோறும் தர்மசாலை, அன்னதான சத்திரம், விருந்தினர் விடுதி, அநாதை இல்லம், வேத கல்வி கூடம் போன்ற பற்பல தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்துகின்றனர். பிற நாடுகளிலும் மருத்துவமனைகள், முதியோர் இல்லம் மற்றும் ஏழைகளுக்கு உணவு, கல்வி, மருத்துவ வசதி முதலியவற்றை இலவசமாக வழங்குவோர் என பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உண்டு. இத்தகைய சமூக தொண்டுகள் அனைத்தும் திரவியமய யஜ்ஞா எனப்படும். மேலும் வாழ்வின் உயர்நிலைகளுக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ, பிரபஞ்சத்தினுள் உள்ள உயர்லோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ சந்திராயன, சாதுர்மாசியா போன்ற பலதரப்பட்ட தவங்களை விரும்பி மேற்கொள்வோரும் உண்டு. இத்தகைய விரதங்கள் கடும் விதிகளுடன் வாக்குறுதியுடனும் செயலாற்றப்படுபவை. உதாரணமாக சாதுர்மாசியம் எனும் நான்கு மாதம் ஜூலை முதல் அக்டோபர் வரை விரதங்களை பின்பற்றுபவர்கள் அச்சமயத்தில் சவரம் செய்வதில்லை, சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை உண்பதில்லை, ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் உண்பதில்லை, வீட்டை விட்டு விலகுவதில்லை, வாழ்வின் வசதிகளை தியாகம் செய்யும் இத்தகைய தியாகங்கள் தபோமய யஜ்ஞா எனப்படும். இருப்பினும் வேறு சிலரோ பூர்ணத்தில் கலப்பதற்காக பதஞ்சலி யோகா, ஹத யோகா போன்ற யோகங்களை, அஷ்டாங்க யோகம் போன்ற பல்வேறு யோக பயிற்சிகளில் ஈடுபடுகின்றனர். மற்றும் சிலர் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரை செல்கின்றனர். இத்தகைய பயிற்சிகள் அனைத்தும் யோக யஜ்ஞா, பௌத்திக உலகில் குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக செய்யப்படும் யாகங்கள் எனப்படுகின்றன. வேறு சிலர் பல்வேறு வேத நூல்களை, குறிப்பாக உபனிஷத்துங்கள், வேதாந்த சூத்திரங்கள், சாங்கிய தத்துவங்கள் போன்றவற்றை படிப்பதில் தங்களை ஈடுபடுத்துகின்றனர். இவை அனைத்தும் சுவாத்தியாய யஜ்ஞா, கல்வி எனும் யாகத்தில் ஈடுபடுதல் எனப்படுகின்றன. இந்த யோகிகள் அனைவரும் பல்வேறு வகையான யாகங்களில் நம்பிக்கையுடன் ஈடுபட்டு வாழ்வின் உயர்நிலையை விரும்புகின்றனர். இருப்பினும் கிருஷ்ண உணர்வோ இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது, ஏனெனில் அது முழுமுதற் கடவுளுக்கு நேரடியாக தொண்டாற்றுவதாகும். மேற்கூறிய எந்த யாகங்களினாலும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது. பகவானுடைய கருணையினாலும் அவரது அங்கீகரிக்கப்பட்ட பக்தரின் கருணையினாலும் மட்டுமே கிருஷ்ண உணர்வை அடைய முடியும். எனவே கிருஷ்ண உணர்வு திவ்யமானதாகும். ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானி மிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன சலாகயா தத்ரோ மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷாம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதிம் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகஜாதம் சககன ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககன லலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜபதாக சுவாமினி தினாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விதவிதமான யாகங்களை குறிப்பிட்டிருக்கார். யஜ்யம் அல்லது யாகம்னு சொன்னால் விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞோவை விஷ்ணு, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதா யஜ்யம் யாகம். ஒரு யாகம் செய்கிறதோ யஜ்யம் பண்ணுறதோ அதோடைய முக்கியத்துவம் என்னன்னா பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது. அதனாலதான் இதுக்கு முன்னாடி மூன்றாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லுவார், யஜ்ஞார்த்தா கர்மனோ அந்நத்திர லோகோயம் கர்ம பந்தனா தடக்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் செயலாற்றுறாங்களோ அது யஜ்யம்னு சொல்லப்படும். செய்யக்கூடிய செயல் வந்து விஷ்ணுவுடைய திருப்திக்காக செய்யப்பட்ட அது என்னது யஜ்யம். அப்படி செய்யாதவங்க அவங்க செய்யக்கூடிய செயலை விஷ்ணுவோடைய திருப்திக்காக செய்யலைன்னா அவங்க அந்த கர்ம பந்தத்தில் அந்த வினையில மாட்டிடுவாங்க. யஜ்ஞாத்தா கர்மனோ அந்நத்திர, அந்நத்திரன்னா கிடையாது மாற்றுறதுக்கு சிக்கிக்க மாட்டாங்க. யஜ்ஞாத்தா கர்மனோ அந்நத்திர லோகோயம் கர்ம பந்தனா, விஷ்ணுவுக்காக செயல்படுறவங்க அந்த கர்ம பந்தனில் மாட்டின்ற மாட்டாங்க. அதை விட தன்னுடைய புலன் திருப்திக்காக செயல்படுறவங்க கர்ம வினையில மாட்டின்றாங்க. யஜ்ஞாத்தா கர்மனோ அந்நத்திர லோகோயம் கர்ம பந்த ததக்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சாரம், விஷ்ணுவோட திருப்திக்காக செயல்படுறவங்க முக்திய மோட்சத்தை நோக்கி போவாங்க. அப்போ செய்யக்கூடிய செயல்னா என்னது? யஜ்யம். யஜ்யம்னா செயல், அந்த செயலை விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கும் போது அது முழுமையடையும், அப்படி இல்லைன்னா அது முழுமையடையாது. எந்த ஒரு செயலையும் விஷ்ணுவோட திருப்திக்காக விஷ்ணுவுக்காக நம்ம செயல் ஆற்றலைன்னா என்ன ஆயிடும்? அந்த கர்ம பந்தத்தில் நம்ம மாட்டிக்குவோம். அதனால என்ன பண்ணணும்? செய்யக்கூடிய செயலை விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கணும். ஏன்னா பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியவர். போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோகமை, எல்லா தபங்களையும் யாகங்களையும் அனுபவிக்கப்பட வேண்டியவர் யாரு? பகவான் தான். போக்தாராம், போக்தான அனுபவிப்பாளர். போக்தாராம் யஜ்ய தபசாம், எல்லா யாகங்களுக்கும் தபங்களுக்கும் அனுபவிப்பாளர் விஷ்ணு, பகவான் தான், கிருஷ்ணர் தான். இப்ப எந்த ஒரு யாகம் செய்தாலும் தவம் செய்தாலும் விஷ்ணுடைய திருப்திக்காக இல்லைன்னா அது வந்து கால விரயம் தான், டைம் வேஸ்ட். இங்கிலீஷ்ல சொன்னா கால விரயமாயிடும். அப்ப இங்க கிருஷ்ணர் வந்து ஒரு அஞ்சு விதமான யஜ்யங்களை பத்தி சொல்றாரு, திரவிய யஜ்யா, தபோ யஜ்யா, யோக யஜ்யா, சுவாத்தியாய ஞான யஜ்யா, அஞ்சு யஜ்யம் இருக்கு. என்னென்னது? திரவ யஜ்யா, தபோ யஜ்யா, யோக யஜ்யா, சுவாத்தியாய ஞான யஜ்யா, அஞ்சு யஜ்யம். இந்த அஞ்சு யஜ்யத்தை பண்றவங்க அதுக்கு உண்டான பலன் அடைவாங்க. முதல்ல யஜ்யம்னா என்னது? உண்மையில யஜ்யம்னா விஷ்ணு தான், ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை விட்டுடுறோம், விட்டுட்டு யஜ்யம் பண்றோம். நிறைய பேர் அதுதான் இங்க கிருஷ்ணர் அந்த பட்டியல் கொடுக்கிறார். யஜ்யம்னு சொன்னா விஷ்ணு தான், ஆனா அந்த விஷ்ணுவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த யஜ்யம் செய்யப்படணும். அப்படி இல்லாட்டி அந்த கர்ப்பபணியில நம்ம மாட்டின்றோம். அப்ப இங்க சொன்ன அஞ்சு யஜ்யமும் பகவானோட சம்பந்தப்படலைன்னா அது வீணா போயிடும். அதுவே பகவானோட சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா அது முழுமையடையும். உதாரணத்துக்கு ஓரொரு யஜ்யமா பார்ப்போம். திரவ யஜ்யா, திரவ யஜ்யானா தன்னை உடைமைகள் எல்லாம் தானமா கொடுக்கறது. நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பணக்காரங்களா இருப்பாங்க, நிறைய பேருக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாங்க, புஸ்தகம் வாங்கி கொடுப்பாங்க, அப்புறம் அநாத சத்திரம் கட்டுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, நிறைய ரோட்டோரமா சத்திரம் கட்டுவாங்க, மரம் நடுவாங்க, ஆசிரமம் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் என்னது? திரவ யஜ்யா, தன்னுடைய பணத்தை எல்லாம் தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுக்கறது. திரவியம்னா சொத்து, அந்த திரவங்கள் எல்லாம் கொடுத்து நிறைய பேருக்கு சேவை பண்றது, சமுதாய சேவை, சமூக சேவை பண்றது. தன்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து என்ன பண்றது? சமூக சேவை பண்றது. அனாதைகளுக்கு இல்லம் கட்டுறது, ஆசிரமம் கட்டுறது, அன்னதான சத்திரம் பண்றது, வரக்கூடிய யாத்திரிகள் தங்கிறதுக்கு சத்திர விடுதிகள் கட்டுறது, சீருடை வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு, இதெல்லாம் வந்து திரவ யஜ்யம். இது வந்து பாவமா புண்ணியமா? இது செய்யறதெல்லாம் புண்ணியம். இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள்ல நிறைய பேர் ஈடுபடுவாங்க இந்த உலகத்துல. நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் பாக்குறோம், நிறைய பேர் சமுதாயத்துக்கு சேவை பண்றாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது அதுக்கு உண்டான பலனை அடைவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தன்னுடைய உடைமைகள்லாம் தொடர்ந்து, தன்னுடைய சொத்து, தன்னுடைய பணம், இதெல்லாம் வந்து மற்றவர்களுடைய சேவைக்காக, மற்றவங்களுக்காக, எப்பவுமே அதை அவர் அனுபவிக்கணும்னு நினைக்காம. இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க, எப்பவுமே தன்னுடைய சொத்தை தான் அனுபவிக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே சமயம் அதுல நல்ல குணம் உள்ளவங்க மற்றவங்க கொடுப்பாங்க, அசுர குணம் உள்ளவங்க நானே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல குணம் உள்ளவங்க அந்த சொத்தை வந்து மற்றவருடைய சேவைக்காக, மற்றவருக்காக பயன்படுத்துவாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து தன்னுடைய சொத்தை வந்து மற்றவர்களுக்காக தியாகம் செய்யறாரோ அவர் என்னவா கருதப்படுறாரு? திரவ யஜ்யம் பண்றவராக கருதப்படுறாரு. அவருடைய யஜ்யம் வந்து சொத்துக்கள் எல்லாம் மற்றவர்களுக்காக கொடுக்கறது, அது ரொம்ப புண்ணியமான செயல். அந்த புண்ணியத்தினால அவங்க சொர்க்கத்தை அடைவாங்க, மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க. திரும்ப இந்த உலகத்துல கீழ்நிலை ஜந்துவா பிறக்க மாட்டாங்க. நிறைய புண்ணியம் செய்யறவங்க என்ன ஆவாங்க? சொர்க்கத்தை அடைவாங்க. அப்படி அவங்க பாவங்கள், ஆனா பொதுவா ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் பாவம் பண்ணிட்டேன் அதனால புண்ணியம் பண்ணா போயிடும், நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் அதனால அன்னதானம் பண்ணா போயிடும், ஆனா அந்த குழந்தைகளுக்கு தானம் கொடுத்தா. அப்படியெல்லாம் கிடையாது. என்னைக்குமே பாவ புண்ணியம் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு சமன் பண்ண முடியாது. பாவத்தை வச்சு புண்ணியத்தை வாங்கிக்க முடியாது, புண்ணியத்தினால பாவத்தை பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? என்றைக்குமே இது வேற வேறதான். பாவம் பண்ணா பாவத்தை அனுபவிக்கணும், புண்ணியம் பண்ணா புண்ணியத்தை அனுபவிக்கணும். ஏற்கனவே இந்த கதை படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? என்ன கதை? மிருக மகாராஜ், மிருக சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு? மிருக சக்கரவர்த்தி பசுமாடு தானம் கொடுத்தாரு, அது புண்ணியம் தானே. ஆனா என்ன ஆயிடுச்சு? அவருக்கே தெரியாம ஒரு பசுமாடு தானம் கொடுத்த பசுமாடு திரும்ப அவருடைய கொட்டைகள வந்துருச்சு. அதுவே இன்னொரு பிராமணருக்கு தானம் கொடுத்துருவார். அப்போ அந்த பிராமணர் அந்த மாடு வாங்கிட்டு வரும்போது, ஏற்கனவே தானம் வாங்கிட்டு போன பிராமணர் வந்து சொல்லுவார், இது என்னுடைய பசுமாடு, இல்ல இல்ல ராஜா எனக்கு இப்பதான் கொடுத்தாரு. ரெண்டு பேரும் போய் மிருகராஜிச்சு கேட்பாங்க, ஏதோ தவறு நடந்துருச்சு, கோவிச்சுக்காதீங்க, எவ்வளவு பசு, இதுக்கு போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பசு நான் உங்களுக்கு தரேன் அப்படிலாம் சொன்னா அந்த ரெண்டு பிராமணர் சமாதானமாகாம கோவிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி பிராமணருக்கு குற்றம் இழைத்ததுனால, தெரியாம தான், வேணுமே அவர் செய்யல, அப்படி தெரியாம குற்றம் இழைத்ததுனால என்ன ஆயிடுச்சு மிருக மகாராஜாவுக்கு? அவர் இந்த உடலை விட்டோன்னே, அவர் இந்த உடலை விட்டோன்னே யமராஜிட்ட போனார். யம தர்மராஜா கேட்டார், நிறைவே சக்கரவர்த்தி, நீ இந்த மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கானா? ஒரு பாவம் பண்ணிட்ட, பிராமணனுக்கு கொடுத்த தானத்தை திரும்ப கொடுத்துட்டு. அதுக்கு என்ன பண்ணல? முதல்ல அந்த பாவத்தை அனுபவிக்கிறியா, அப்ப புண்ணியத்தை அனுபவிக்கிறியான்னு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் நிறைய புண்ணியம் பண்ணாலும் பாவம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, அந்த பாவத்தையும் அவர் சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் மனுஷனா பிறக்கிறவங்க, மனுஷங்க மட்டும் இல்ல நிறைய உயிரினங்களை பார்க்கிறோம். அந்த உயிரினங்கள்ல, இந்த அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய உயிரினங்கள்ல மனுஷங்க வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. எவ்வளவு உயிரினங்களை காட்டலோ, நாய், பன்றி, பூனை, குதிரை, ஒட்டகம், இதெல்லாம் காட்டுல ரொம்ப புண்ணியம் பண்ணதான் மனுஷ ஜென்மத்தில் வரும், மனுஷ சரீரம் கிடைக்கும். அப்படி மனுஷ சரீரம் கிடைச்சது ரொம்ப புண்ணியத்தினால, ஆனா மனுஷ உடல் கிடைச்சு கஷ்டப்படுறாங்கன்னா அவன் பண்ண பாவத்தினால. அப்ப மனுஷங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? கடவுளுடைய படைப்புல மனுஷ ஜென்மம் வந்து மனித பிறவிங்கிறது ஒரு புண்ணியமானது, ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க மனுஷ உடல்ல வருவாங்க. ஆனா ஏன் ஜனங்கள்லாம் ஒரே மாதிரி இல்ல? குருடா இருக்காங்க, ஊனமா இருக்காங்க, அப்புறம் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்க, ஏழ்மையா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மனித உடல்ல வந்தாலும் கர்மவினை அனுபவிக்கிறான், பாவத்தை அனுபவிக்கிறான். அது மாதிரி விலங்குகளுக்கு மத்தியில அதே மாதிரிதான். விலங்குகளை கூட ரொம்ப புண்ணியம் பண்ண விலங்கா இருந்தா அது பணக்கார வீட்டுல இருக்கும், ரொம்ப பாவம் பண்ண நாய் பார்த்து ரோட்ல எச்சையில சாப்பிடும். நாயில கூட வித்தியாசம் இருக்கு. யஜமானம் கூட 10,000 ரூபாய் நாய்க்கு மாசமா செலவு பண்ற நாய்கள் இருக்கு. டாக் ஷோன்னு நடத்துவாங்க, நாய் கண்காட்சி, அந்த நாய் கூட தான் அவங்க வாழ்வாங்க. அவங்க அடுத்த ஜென்மத்தில் நாயா போக போறாங்க, அது ரெண்டாவது. ஆனா அந்த மாதிரி நாயோடைய வாழ்க்கையில கூட கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தா நல்ல எஜமானனுக்கு, வசதியான எஜமானனுக்கு சேவகனா இருக்கலாம். ஆனா ரொம்ப பாவம் பண்ணியிருந்தவங்க நாயோட உடல்ல போனா கூட ரொம்ப பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா தெருவில் எச்சையிலே தான் சாப்பிடணும். டீ கடையில் போனா அவன் தண்ணி வெந்நீர் தூக்கி மேலே ஊற்றுவான், கறிக்கடையில் போனால் அவன் குச்சி எடுத்து அடிக்க வருவான். இப்போ நாய் இருந்தால் கூட கஷ்டப்படணும் இல்லையா? அதனால பாவத்தை வந்து போக்குறதுக்கு புண்ணியம் பண்ணால் பத்தாது. அதே மாதிரி புண்ணியம் பண்ணிட்டு பாவம் செய்தால் பாவத்துடைய பாதிப்பு வராதுன்னு நினைக்க முடியும். ரெண்டையுமே நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் ஜனங்க வந்து நிறைய புண்ணியம் பண்ணி நான் பாவத்தை போக்கிக்கலான்னு நினைக்கிறாங்க, அது பெரிய முட்டாள்தனம். நிறைய புண்ணியம் பண்ணி ஒன்று பாவத்தை போக்க முடியாது. முதல் பாவம் செய்யறது நிப்பாட்டணும், அப்பதான் அது போகும். பாவம் செய்யறத நிப்பாட்டாம புண்ணியம் பண்ணிட்டு பாவம் பண்ண சரியாடும் நினைச்சா அது முட்டாள்தனம். இது ஜனக மத்தியில ஒரு பிரச்சனை. இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அவங்களா ஒண்ணு நினைச்சு ஒண்ணு நினைச்சுக்காங்க. சாஸ்திரம் ஒண்ணும் படிக்க மாட்டாங்க, சாஸ்திரம் கேட்க மாட்டாங்க. அவங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு, ஓ நான் நிறைய பாவம் பண்ணிட்டு புண்ணியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்ப தன்னுடைய உடமைகளை திறக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய யஜ்யம், திரவ யஜ்யம். அப்படி செய்யறதுனால அவங்க மிக உயர்ந்த நிலை அடைவாங்க. குறைந்தபட்சம் இந்த உலகத்திலே நிறைய செல்வந்தர் குடும்பத்தில் திரும்பவும் பிறப்பாங்க, பிராமண குலத்தில் பிறப்பாங்க, நிறைய புண்ணியம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் நிறைய புண்ணியம் பண்ணி திரும்ப இந்த உலகத்தில் பிறந்தா ஏதோ பிரயோஜனம் இருக்கா? சொர்க்கத்துக்கு போனா சரி, இங்கே தான் பிறக்கும், சொர்க்கத்தில் போயிடலாம். நிறைய புண்ணியம் பண்ணவங்க சொர்க்கத்தில் போகிறாங்க, அங்கே போனால் என்னாகும்? புண்ணியம் முடிஞ்சு திரும்ப இங்கே வரணும். அப்ப பாவ புண்ணியம் ரெண்டுமே நம்ம அனுபவிச்சுட்டு ஆகணும். அப்ப புண்ணியம் பண்ணினா கூட நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், இல்ல இந்த உலகத்துல ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறக்கலாம், ரொம்ப அழகா இருக்கலாம், ரொம்ப ஆடம்பரமா இருக்கலாம். ஆனாலும் என்னாகும்? நமக்கு துன்பம் இருக்கும். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய்ங்கிறது சந்திச்சுதான் ஆகும். வசதியானவர்களுக்கு நோய் வராம இருக்கா? இறந்து போகாம இருக்காங்களா? இல்ல வயதாகாம இருக்கு. எந்த குலத்துல பிறந்தாலும் அவங்க இறக்கணும். அப்ப தேவலோகத்துல பிறந்தா அங்கேயும் கஷ்டம் இருக்கும். தேவலோகத்துல பிறந்தா அங்க எந்த மாதிரி துன்பம் இருக்கும்? அங்க ராவணன், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு போன்ற அசுரங்கள்லாம் வந்து, அதனாலதான் இந்திராதி தேவர்களும் இந்திரனுடைய தலைமையில அந்த இந்திராதி தேவர்கள்லாம் சொர்க்கத்தை இழந்து போய் பகவான்கிட்ட மறியிடுவாங்க அடிக்கடி. அதனால பகவான் அவங்களுக்காக வேண்டி அவங்கள தன்னுடைய பக்தர்களா இருக்கிறதுனால, தேவர்களும் ஒரு வகையில பகவானுடைய பக்தர்கள் தான், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ். ஆனா அவங்க உலகத்திலேயே பிரச்சனையாயிடும். அப்ப அவங்க யார்கிட்ட ஓடி வரணும்? பகவான்கிட்ட தான் வரணும். அப்ப அவங்க வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது அவங்களுக்காக வேண்டி பகவான் ஓரொரு அவதாரம் எடுப்பார். வராகரா வந்து இரண்யாக்ஷன வதம் பண்றார், வாமனாரா வந்து பலி சக்கரவர்த்திய அடைய சரணடைய வச்சார், நரசிம்மரா வந்து இரண்யகசிபு வதம் பண்ணார், ராமரா வந்து ராவணன் வதம் செய்தார், கிருஷ்ணரா வந்து சிசுபாலன், கம்சன் போன்ற அசுரர்களை வதம் பண்ணார். இப்ப பகவான் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தார். அதை நம்ம தெரிஞ்சுக்காம புண்ணியம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சா அது முட்டாள்தனம். அப்ப என்னாலும் திரும்பவும் இங்க வருவோம். அங்க போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது, இந்த தேவர்களே சந்தோஷமா இருக்க முடியாது. அப்புறம் எப்படி நம்ம போய் அங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அது பேர்பட்ட தேவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு துன்பம் இருக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, ஆப்ரம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமபேத்தத்து கவுந்தேயா புனர்ஜன்ம நவித்தியதே. அர்ஜுனா, இந்த உலகத்துல ஒரு சின்ன எறும்புல இருந்து பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் திரும்பவும் பிறவி இருக்கு. சின்ன எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும், ஆப்ரம புவனா லோகா, பிரம்மதேவர் இந்த உலகத்தோட முதல் உயிர்வாளி, உலகத்தை படைச்ச முதல் சிருஷ்டிகர்த்தா அவர் பிரம்மா, படைப்பினுடைய தேவன். அப்பேற்பட்ட பிரம்மலோகத்துக்கு ஒருத்தர் போனா கூட திரும்ப இங்க வரணும். ஆ பிரம்ம புவனா லோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா, அர்ஜுனா ஒருத்தர் பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் திரும்பவும் பிறப்பிறப்புல இருந்து விடுபட முடியாது. மாவு பேச்சத்து கவுந்தேயா, என்னுடைய உலகத்தை வந்துட்டா புனர் ஜென்ம நாவித்தியது, திரும்பவும் பிறப்பு இறப்பு கிடையாது. கிருஷ்ணோட உலகத்துக்கு போயிட்டா திரும்பவும் பிறப்பு இறப்பு கிடையாது. அதனால வெறுமனை புண்ணிய செய்யறதுல என்ன பிரயோஜனம்? அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரல, அப்ப புண்ணியமே செய்யக்கூடாதுங்கிறீங்களா? நிறைய பேர் அன்னதானம் பண்றாங்க, ஆசிரமம் கட்டுறாங்க, தங்கும் விடுதிகள் கட்டுறாங்க, மரம் நடுறாங்க, எவ்வளவு சேவைகள் பண்றாங்க, சமூக சேவை பண்றாங்க. அப்ப அது ஏன் அப்படின்னா நீங்க அதுக்கு எதிராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம், சந்தேகம் வரலாங்க. இப்ப கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவங்க புண்ணிய காரியத்துக்கு எதிராக இருக்காங்களா? அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த புண்ணியத்தை வந்து கிருஷ்ணரை சேர்த்து செய்யணும், கிருஷ்ண உணர்வோட செய்யணும். அப்ப என்ன, அந்த புண்ணியத்தோட பலனை தாண்டி நம்ம உன்னதமான நிலை, கிருஷ்ண உணர்வு ஒரு உன்னதமான நிலைன்னு பிரபுபாதர் கடைசி வரியில சொன்னார். கிருஷ்ண உணர்வு வந்து என்ன சொல்றாரு கடைசி வரியில பிரபுபாதர், கிருஷ்ண உணர்வு திவ்யமானது, ரொம்ப ரொம்ப திவ்யமானது, பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்ப நம்ம எந்த யஜ்யம் செய்தாலும் எந்த செயல் பண்ணாலும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி செய்தோம்னா அதுக்குண்டான பலனே வேற. இப்ப யாருக்காவது அன்னதானம் கொடுக்கணும், அந்த அன்னதானத்தை வந்து பிரசாதமா கொடுக்கணும், பகவானுக்கு படைச்சு அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்யும். அதனால என்ன ஆயிடும், வெறுமனே அன்னதானம் செய்யறதுனால அந்த அன்னதானம் செய்யக்கூடியவன் புண்ணியத்தை எடுத்துக்கலாம், அந்த புண்ணியத்துக்காக அவன் ஒரு பிறவி கூட வரவேண்டியிருக்கும். ஆனா அதே அன்னதானத்தை கிருஷ்ணருக்கு கொடுத்து அதை பிரசாதமா விநியோகம் செய்தான்னா என்ன ஆயிடும், அவனுக்கு அந்த புண்ணியத்தோட பலன் கிடையாது, அவனுக்கு பாபத்தோட பலனும் கிடையாது, புண்ணியத்தோட பலனும் கிடையாது. அவன் அதையும் தாண்டி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்திடுறான். அந்த உணவை கிருஷ்ணருக்கு படைச்சு அந்த பிரசாதத்தை விநியோகம் செய்யும்போது என்ன ஆகுது, அவன் கிருஷ்ண பக்தியை விநியோகம் செய்யறான். ஏன்னா அந்த பிரசாதம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பிரசாதத்தை கிருஷ்ணர் சாப்பிட்டிருக்காரு. அப்ப யாரெல்லாம் அந்த பிரசாதத்தை உட்கொள்றாங்களோ அவங்களுக்கும் கிருஷ்ணர் மேல பக்தி வரும். ஏன்னா கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டது எதுவுமே பக்தியை கொடுக்கக்கூடியது. அப்ப கிருஷ்ணரோட பிரசாதம் வேற இல்லை. அதனாலதான் கோயிலில் போய் கேட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். பெருமாள் கோயில் கிருஷ்ணர் கோயிலில் போட்டு பிரசாதம் இருக்குங்களா இன்னைக்கு ஏதாவது? ஏன்னா கிருஷ்ணருக்கும் பிரசாதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால ஒருத்தர் அந்த தானம் கொடுக்கறது கிருஷ்ணருக்காக செய்யும் போது அப்பதான் அது முழுமையடையும். அந்த வினையிலிருந்தும் அவன் விடுபட்டுடுவான், புண்ணியத்திலிருந்து விடுபடுறான். அப்ப வெறுமனே தன்னுடைய உடைமைகளை துறக்கிறதுல என்ன பிரயோஜனம், அது கிருஷ்ணருக்காக துறக்கணும். தன்னுடைய சொத்தை வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக பயன்படுத்தணும். அவன் சொத்து உள்ளதெல்லாம் செலவு பண்ணி நிறைய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது, பகவத்கீதை விநியோகம் செய்யறது, பிரச்சாரத்துக்கு உண்டான உதவிகளை செய்யறது, இப்படிலாம் பண்ணும்போது புண்ணியத்தையும் தாண்டி மேல, புரிஞ்சுதா? ஆனா சமூக சேவை பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சீருடை வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கும் கிருஷ்ணருடைய திவ்யமான லீலைகளை சொல்லி கொடுக்கறது யார் இருக்காங்க? கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள அந்த நித்தியமான உறவு அதுதான் பரோபகாரம், பெரிய உபகாரம். அதுதான் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்னது, பகவானை பத்தி அவங்க சொல்லித்தரது. அதுக்கு தன்னுடைய உடைமைகள்லாம் கொடுக்கலாம், தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்து என்ன பண்ணலாம், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரி பிரபுபாதருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. ஒரு சமயம் பிரபுபாதர் வந்து புத்தகம் விநியோகம் பண்றதுக்காக அச்சிட்டு இருக்கார், பிரிண்ட் பண்றாரு. அந்த பிரிண்ட் பண்றதுக்கு பிரபுபாத கையில் பைசா இல்லை, காசு இல்லை. அப்ப அவருடைய சிஷ்யர்ல ஒருத்தருக்கு அவருடைய மருத்துவ செலவுக்காக பைசா வச்சிருந்தார், அதை எடுத்து புத்தகம் பிரிண்ட் பண்றதுக்காக கொடுப்பார். இப்ப பிரபுபாத கேட்பாரு, இந்த பணம் எப்படி அவர் கொடுத்தாரு? அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவர் மருத்துவ செலவுக்காக வச்சிருந்தார். அந்த அளவுக்கு தன்னுடைய உடைமைகளை கிருஷ்ணருடைய குருவோடைய சேவைக்காக பயன்படுத்தியிருக்காங்க சிஷ்யர்கள். இன்னொரு சிஷ்யர், அவர் வெளிநாட்டில் ஒரு பெரிய பாடகரா இருந்தவர் அந்த காலத்துல. அவர் வந்து லண்டன்ல கிருஷ்ண பக்தி கேட்க தன்னுடைய வீடையே தன்னுடைய பங்களாவே கொடுத்தார். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் பிரபுபாவுடைய குரு பிரபுபாவுடைய சேவைக்காகவும் கிருஷ்ணனுடைய சேவைக்காகவும் தன்னுடைய உடைமைகள்லாம் திறந்திருக்காங்க வேத காலத்துல. வேத காலத்துல இப்ப சமீபத்துல வேத காலத்திலும் அந்த மாதிரி பக்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. இது பிரபுபாடை காலம் சமீபமா நடந்தது, கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி. அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் பிரபுபாதற்காக அவங்களுடைய குருவுக்காக தன்னுடைய உடைமைகளையும் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் திறந்து வந்திருக்காங்க. எதுக்காக? கிருஷ்ண பக்திய பரப்புறதுக்காக அதெல்லாம் செலவு பண்ணிருக்காங்க, கிருஷ்ண பக்தியை மற்றவங்க கொடுக்கறதுக்காக. அந்த மாதிரிதான் ராமானுஜருடைய சீடர்கள் ஒருத்தர் இருப்பார், கூரத்தாழ்வார் கூரேஷன். இந்த கூரத்தாழ்வார் ஒரு பெரிய ஜமீன்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அவர் காலையில சூரியன் உதிக்கும் போதிலிருந்து நைட்டு நடு ராத்திரி வரைக்கும் எவ்வளவு பேர் வந்தாலும் தானம் கொடுத்துட்டே இருப்பார். லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் அவங்க என்ன கேட்டாலும் தானம் கொடுப்பாரு. அவங்க உடை கேட்டு வந்தாலும், ஆபரணங்கள் கேட்டு வந்தாலும், சாப்பாடு கேட்டு என்ன கேட்டு வந்தாலும் தானம் கொடுப்பார். அந்த அளவுக்கு பெரிய தர்மவான். அப்ப அவருடைய தானத்துல திருப்தி அடைந்து லட்சுமி தேவியை ஒரு தடவை கேட்டாங்க. அங்க காஞ்சிபுரத்துல வரதராஜர் கோயில் இருக்கு. வரதராஜர் கோயில லட்சுமி தேவி ஒரு சமயம் அங்க உள்ள ஒரு பக்தர் வந்து காஞ்சிபூர்ணான்னு ஒரு ஆச்சாரியர், அவர் வந்து லட்சுமி தேவி கூடயும் பெருமாள் கூடயும் நிச்சயமா பேசுவார், நம்ம எல்லாம் பேசிக்கிற மாதிரி. அவங்க அவ்வளவு நெருக்கமா பழகுவாங்க. அந்த பக்தர் கூட பகவான் அவ்வளவு நெருக்கமா பழகிறப்பா, பகவான் வந்து அந்த பக்தன் கூட அவ்வளவு நெருக்கமா பழகிறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு தூய்மையான பக்தரா இருக்கணும். அந்த காஞ்சிபூர்ணர் அவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு ஆச்சாரியர், ரொம்ப தூய்மையானவர், ரொம்ப தெய்வீகமானவர். அவர் பகவான் கூட நேருக்கு நேர் பேசுவார். இப்ப தினமும் ராத்திரி ஆனா கேட்டு மூடுற சத்தம் கேட்கும், கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கர கர கரன்னு சவுண்டு. ஒரு நாள் லட்சுமி தேவி கேட்டாங்க, எனக்கு தினமும் தூக்கத்துல தொந்தரவா இருக்கு, என்னது நடு ராத்திரியே இப்படி கேட்டு சத்த சத்தம், யாரு சாத்துறாங்க, என்ன சத்தம் எதுன்னு கேட்டாங்க. அப்ப காஞ்சிபூர்ணர் சொல்லுவாரு, அவர் வேற யாருள்ள உங்க பக்தர் தான் கூரேஷன் சொல்லி, கூரத்தாழ்வார்னு ஒரு உங்க பக்தர் தான் அவரு. அவர் தினமும் தான தர்மம் எல்லாம் பண்ணி கடைசியா ஒருத்தன் வந்து நைட்டு நடு ராத்திரி வரைக்கும் ஒருத்தன் அந்த வரிசையில நின்று இருப்பாங்க, அப்படி கடைசியில ஒருத்தன் போற வரைக்கும் தானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. கேட்டவன் லட்சுமி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படின்னா அவர் நான் பார்க்கணும், இவ்வளவு ஒரு தர்மவான், இவ்வளவு தான தர்மம் பண்றவன் நான் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி யார் சொல்லுவாங்க, யார்கிட்ட, யார பார்க்கணும்னு, கூரத்தாழ் இல்லையா. அப்ப சொன்ன உடனே இவர் போய் சொல்லுவார் கூரத்தாழ்வார்ட்ட, கூரேஷ்ட, இந்த மாதிரி லட்சுமி தேவி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படியா, அவங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப அவரு, நான் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பக்தன் கிடையாது, என்னை போய் அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்களா. கூரத்தாழ் ரொம்ப ஒரு பணிவான பக்தர், அவருக்கு நல்ல வசதி இருக்கு, நல்ல ராமானுஜருடைய சிஷ்யர் கூட அவரு, ஆனா அவர் ரொம்ப பணிவா இருப்பார். நான் ஒரு பக்தர் இல்லை, என்னையே போய் அவங்க பார்க்கணும்னு நினைச்சாங்க. அப்ப அவர் சொல்லுவார், நீ நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அவனை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொல்லுவார் கூரத்தாழ்வார், கூரேஷ், இந்த இதெல்லாமே லட்சுமியோடையதுதான், இந்த சொத்து இந்த நிலம் எல்லாமே லட்சுமிக்கு சொந்தமானது, அவங்களுடைய சொத்து தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய ஒண்ணுமே கிடையாது. அதனால அவங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா, அப்படி ஒண்ணு அவங்க என்ன பார்க்க வேண்டாம், அப்படி ஒண்ணு எனக்கு அவங்க தரிசனம் வேண்டாம், என்னுடைய குருவோடைய கருணையினால எனக்கு லட்சுமியோட தரிசனம் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, சொத்தை பூரா அன்னைக்கே தானம் செய்திருவார். ஏன்னா அவர் நினைச்சாரு, நான் பெரிய தான தர்மங்கிற அகங்காரம் எனக்கு வந்துடும் இதெல்லாம் இருந்ததுன்னா. அப்ப லட்சுமி தேவி என்ன பார்த்தாங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவரு பெரிய தர்மவான், லட்சுமி தேவியை அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லி என்ன புகழ்வாங்க. அப்ப ஒரு புகழ் எனக்கு தேவையில்லை, என்னுடைய குருவோடைய கருணையினால நான் பகவானை பார்த்தா போதும், லட்சுமியோட கருணை எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கோடி சொன்னா இருந்தவர் அன்னைக்கு சாயந்தரம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு எல்லாம் தானம் கொடுத்துருவார். தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய நிலம், எல்லா ஆபரணங்கள் எல்லாத்தையுமே தானமா கொடுத்துட்டு அவரும் அவருடைய மனைவியும் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருவாங்க. வர வழியில அவங்களுக்கு ரொம்ப படபடத்து போய் முகம்லாம் வேர்த்து போய் வருவாங்க. அவருடைய மனைவி ஆண்டாள் சொல்லி, கூரத்தாழ்வாருடைய மனைவி, கூரத்தாழ்வார் முன்னாடி சந்தோஷமா நடந்து போயிட்டு இருப்பார். அவர் திரும்பி பார்த்தா அவங்க ரொம்ப பயந்துட்டே வருவாங்க. கேட்பார், ஏன் பயமா இருக்கு உனக்கு, வழியில தான் மடியில தான் வச்சிருக்கியா, மடியில இருந்தாதான் வழியில பயம் வரும், மடியில கனவு இருந்தாதான் வழியில பயம் வரும், உனக்கு என்ன பயம்னு கேட்டார். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டாரு, இவருக்கு சாப்பிட்ற தட்டு ஒண்ணு இருக்கு, தங்க தட்டு. நம்ம எல்லாம் இப்ப எதுல தட்டு சாப்பிடுறோம், பிளாஸ்டிக் தட்டுல சாப்பிடுவோம், அந்த காலத்துல தங்க தட்டுல சாப்பிட்டுருக்காங்க, பெரிய ஒரு தங்க தட்டு. அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டீங்க, நீங்க நித்தியம் சாப்பிட்ற இந்த தட்டாவது இருக்கட்டுமே எடுத்துட்டு வந்தேன்னு, அதுதான் பிரச்சனை, அது தூர போட்டு வா, தூக்கி வீசிட்டே சந்தோஷமா வா, நம்ம ஆச்சாரியிட்ட போவோம் சொல்லி ரெண்டு பேரும் வந்து ராமானுஜர் சரணடைவாங்க. தன்னுடைய குருவோடைய சேவைக்காக தனக்கு எந்த புகழும் தேவையில்லை, நான் வந்து செல்வங்கள் எல்லாம் தானமா கொடுத்து லட்சுமியோடைய கருணை எனக்கு வேண்டாம், என்னுடைய குருவோடைய கருணையினால் லட்சுமி தரிசனம் பண்ணா போதும், என்னுடைய குருவோடைய கருணையினால் லட்சுமி எனக்கு தரிசனம் கொடுத்தா போதும்னு எல்லாத்தையுமே தானம் கொடுத்துட்டு யார் வந்தாங்க, யார்கிட்ட? ராமானுஷ்டம். அந்த மாதிரி பக்தர்கள்லாம் வாழ்ந்துருக்கு. பகவானுடைய சேவைக்காக எல்லாத்தையுமே தானமாக கொடுக்க. எப்படி திரவ யஜ்யம், திரவ யஜ்யம் எப்போ முழுமையடையும்? தன்னுடைய சொத்துக்களை தானமாக கொடுக்குறது பகவானுடைய சேவைக்காக கொடுக்கும்போது அது முழுமையடையும். நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே சத்திரம் கட்டுறமா, அதை வந்து பகவானுடைய நாமங்களை பிரச்சாரம் செய்யறதுக்கு ஒரு இடமாக்கணும். அங்கே வரக்கூடிய வெறும் சாப்பிட்டு போகக்கூடாது, அங்கே வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், அவரை நினைக்கணும், அவருடைய பிரசாதத்தை சாப்பிடணும். இந்த மாதிரி சத்திரம் கட்டுறது, ஆசிரமம் கட்டுறது, ரோட்டோரமாக மரம் நடுறது, இதெல்லாம் புண்ணிய செயல் தான். அது கூட எல்லாமே கிருஷ்ணரோட கிருஷ்ணர் சேர்த்துங்க. திரவ யஜ்யம், தபோ யஜ்யம். தபம்னா சிலர் வந்து தபம்னா என்னென்ன, முதல் நமக்கு நாமளே சில அசௌகரியங்களை ஏற்றுக்கிறது, நமக்கு நாமளே சில அசௌகரியங்களை ஏற்றுக்கிறது. குறிப்பாக விரதங்கள் இருக்கிறது, கடுமையான விரதங்கள் இருக்கிறது தான் தபம். தனி ஒரு இடத்துல போயிருக்கிறது, வார்த்தையை கட்டுப்படுத்துறது, மனதை கட்டுப்படுத்துறது, புலன்களை கட்டுப்படுத்துறது, புலன்கள் மனம் புத்தி வார்த்தை இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விரதங்களையும் தவங்களையும் அனுஷ்டிக்கிறது ஒரு தப வாழ்க்கை. அதிகாலை நேரமாக எழுந்திரிக்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் தப வாழ்க்கை. அந்த தபம் கூட கிருஷ்ணருக்காக செயலைன்னா அதுவும் வீணாப்படும். ஒரு குறிப்பாக வந்து ஒரு பிரம்மச்சாரிய விரதம் இருக்கார், கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கார், ஆனால் கிருஷ்ண பக்தி பண்ணல என்ன பிரயோஜனம்? அந்த பிரம்மச்சாரிய விரதத்துடைய விரதம் இருந்ததுனால அவர் பிரம்மலோகத்துக்கு போகலாம், பிராமணர்கள் மத்தியில் வாழலாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், பிரம்மாவுடைய பிரளயம் வந்து உலக அழியும் போது பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் பகவானுடைய உடலுக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பணிக்கு போடும்போது திரும்ப எல்லாம் வருவாங்க. அதனால எந்த ஒரு தவம் செய்தாலும், ஒரு பிரம்மச்சரிய விரதம் இருந்தாலோ இல்லை ஏதாவது விரதங்கள் இருக்கா, இப்போ நிறைய விரதங்கள் இருக்காங்க ஜனங்கள்லாம், ஆனால் பகவானுக்காக விரதம் இருக்கும்போது தான் என்னாகும் அது முழுமையடையும், அது முழுமையடையும். அப்போ எந்த விரதம் இருந்தாலும் அது பகவானோட சம்மந்தப்படுத்தணும். அது கூட எளிமையாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஆச்சாரியர். மாதத்தில் ரெண்டே விரதம் தான், ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் எல்லா விரதம் இருந்த பலனும் கிடைக்கும். இந்த விரதம் தவம் இருக்கிறது எதுக்காக? அந்த தபம் செய்யறவங்க, அந்த விரதம் இருக்கிறவங்க மிக உயர்ந்த கிரகத்தை அடையலாம். ஆனா அந்த தப விரதத்தை கிருஷ்ணருக்காக செய்யும் போது எங்க போலாம்? வைகுண்டத்துக்கு. அப்ப எந்த ஒரு தபம் செய்தாலும் விரதம் செய்தாலும் அதுவும் கிருஷ்ணருக்காக செய்யப்படும். யத்கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசி யத்ய தபசேசி கௌந்தேய தத்குரு ஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா, நீ என்ன தவங்கள்லாம் செய்யறியோ, என்ன விரதங்கள்லாம் இருக்கியோ, என்ன யாகமெல்லாம் பண்றியோ, என்னெல்லாம் சாப்பிட்றியோ, என்னெல்லாம் படைக்கிறியோ, என்னெல்லாம் கொடுக்கிறியோ, அதை வந்து எனக்காக செய்கிறார். அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தமா? கிருஷ்ணர் எதுக்காக அப்படி சொல்றாரு, நீ என்னெல்லாம் சாப்பிட்றியோ, என்னெல்லாம் கொடுக்கிறியோ, என்னெல்லாம் படைக்கிறியோ, என்ன தபம்லாம் செய்யறியோ, என்ன விரதமெல்லாம் இருக்கியோ, அது எனக்காக பண்ணு. ஏன் கிருஷ்ணர் சொல்றாரு? ஒன்று, நம்மளை கர்ம வெளியிலிருந்து விடுவிக்கிறதுக்காக. நம்ம சாப்பிட்றது, நம்ம படைக்கிறது, நம்ம கொடுக்கறது, நம்ம புரிகிற விரதங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்யும்போது அந்த நம்மளுடைய கர்ம வெளியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார் கிருஷ்ணா. இன்னொன்று, நம்மளை அவருடைய உலகத்துக்கு கூப்பிட்டுக்குவார். அந்த மாதிரி தபங்களையும் விரதங்களையும் பயிர் செய்கிறதா. இப்போ கலியுகத்தில் ரொம்ப எளிமையான தபம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. கலியுகத்தில் பகவான் நம்ம கொடுத்துக்கூடிய விரதம் வந்து ரொம்ப எளிமையானது. பகவானுடைய அவதார தினங்களில் விரதம் இருக்கிறது, ஆச்சாரியுடைய அவதார தினங்கள் மறைவு தினங்களில் விரதம் இருக்கிறது, அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிறது, அப்புறம் குறைந்தபட்சம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு கூடுமானவரை 16 மாலைகளாவது ஜபிக்கிறது, 4 விதிமுறையில் கடைபிடிக்கிறது. இதுவே கலியுகத்தில் பெரிய விரதம். இதை ஒழுங்காக செஞ்சாலே பெரிய தபஸ்வி, தபம் செய்தவன். அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் காட்டில் போய் தபம் செய்வாங்க. புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல இருந்து தனிமையிலிருந்து கடுமையான விரதங்களையும் தபங்களையும் செய்வாங்க, தியானம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் செய்ய முடியாது, அதை நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கலியுகத்தில் ரொம்ப எளிமையான தர்மம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஜப யஜ்யம், இந்த ஜப யாகம் செய்யறது கலியுகத்தோட யுக தர்மம். இந்த யுகத்துக்குண்டான யஜ்யம் இது. அதுக்கப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவானை வழிபடுறது, அவருடைய அவதார தினங்களில் விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கிருஷ்ணரோட சம்பந்தப்படும் போது அந்த யஜ்யமும் முழுமையடையும். திரவ யஜ்யம், தபோ யஜ்யம், யோக யஜ்யம். சிலர் வந்து யோகங்களை யஜ்யமா செய்வாங்க, அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், எட்டு விதமான சித்தி. இந்த யோகங்கள்லாம் ரொம்ப சித்தி அடையலாம். சித்தினா என்னதுன்னா ரொம்ப சின்னதாகிறது, ரொம்ப பெருசாகிறது, கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது, ரொம்ப கனமாகிறது, ரொம்ப மிருது லேசாகிறது, அனிமா மகிமா இஜிதா உஜிதா பிரார்காமியா பிராராப்தி, இந்த மாதிரி எட்டு விதமான சித்திகள் இருக்கு. அந்த எட்டு விதமான சித்திகளை அடையக்கூடிய சித்தர்கள் அந்த சித்திகளினால வேற கிரகங்களுக்கெல்லாம் அவங்களால பிரயாணம் செய்ய முடியும். அவங்க ரொம்ப கனமாக்க முடியும், ரொம்ப மெலிசாய்க்க முடியும், நீண்ட நாள் அவங்களால உயிர் வாழ முடியும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவங்களால உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி யோக யஜ்யம் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுடைய அந்த யோக யஜ்யம் செய்யறவங்களுடைய அந்த யோகிகளுடைய நோக்கம் என்னன்னா சில சித்திகளை அடையணும், பல பல சித்திகளை அடையணும். ஆனா அதுலதான் பிரயோஜனம் இருக்கா, இந்த யஜ்யம் இந்த யோக யஜ்யம் பண்ணி நான் சித்திகளை அடையணும், அஷ்டாங்க யோகம் பண்ணி நான் வந்து ரொம்ப மிருதுவாகணும், ரொம்ப கனமாகணும், கண்ணுக்கு தெரியாம இருக்கணும், சில சமயங்களை நான் காற்றுல மிதந்து வரணும், சில சமயம் வேற கிரகங்களுக்கு நான் போகணும், அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே அந்த யோகங்கள் யோகத்தை வந்து பகவானுக்காக செய்யும்போது அது பக்தி யோகம் ஆயிடும். அந்த யோகம் வந்து பக்தி யோகம், மனதையும் புலங்க. இந்த யோகிகளுடைய யோக பயிற்சி பண்றதுடைய நோக்கமே மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது. யோகான்னு சொன்ன என்னது? யோக இந்திரிய சம்யமா. யோக இந்திரிய சம்யமானா யோகானாலே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. அப்ப இந்த சித்திகள் யோகிகள்லாம் வந்து பல்லாயிரம் வருஷங்கள் தவம் இருக்காங்க. எதுக்காக? மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் நமக்கு ஆறு எதிரி இருக்காங்க. அந்த ஆறு எதிரி ஜெயிக்கிறவங்க தான் மிகப்பெரிய யோகி ஆக முடியும். யாரெல்லாம் அந்த ஆறு எதிரி? காமா கோப பொய் அகங்காரம் பொறாமை, இந்த மாதிரி ஆறு எதிரிகள் இருக்காங்க. காமா குரோதா லோபா மோகா மத மாசல்யா. இந்த ஆறு எதிரிகளை ஜெயிக்கிறதுதான் அந்த யோகிகள்லாம் கடுமையா தவம் பண்ணி இந்த யோக யஜ்யம் பண்றாங்க. யோக யஜ்யம் பண்ணி தன்னை வந்து வேறு கிரகத்துக்கு தங்களால் அவங்களால மாற்றிக்க முடியும். ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு அவங்களால மாற முடியும். ஆனா என்ன ஆயிடும்? அதுல அவங்க வந்து பக்குவம் அடைய முடியாது. பகவான அந்த வெறுமனை அந்த யோக சித்தியை பண்றதுனால அவங்க பகவானை அடைய முடியாது. ஆனா அதே சமயம் பக்தி யோகம் செய்யும் போது என்ன ஆயிடும்? அவங்க ரொம்ப சுலபமா பகவான் அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தானா அடையப்படும். எதெல்லாம் தானா அடையப்படும்? அவங்க வந்து பக்தி யோகம் செய்ய செய்ய அவங்க மனது புலன்கள் எல்லாம் தானா கட்டுப்படும். பாம்பு இருக்கு, பாம்புக்கு வந்து எங்க விஷம் இருக்கும்? பல்லுல. பல்லு புடுங்கின பாம்பு பார்த்தா நமக்கு பயம் வருமா? பொதுவா பாம்பை பார்த்தா நமக்கு பயம் வரும். ஆனா நமக்கு சொல்லிட்டாங்க இந்த பாம்பு ஒரு பல்லு புடுங்கியாச்சு விஷம் கிடையாதுன்னு, அப்ப நமக்கு கொஞ்சம் பயம் போயிடும். கொத்தினாலும் நமக்கு விஷம் ஏறாதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பக்தன் பக்தி செய்ய செய்ய அவனுடைய புலன்கள்லாம் பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆயிடும். அதனால பயந்துக்கு வேண்டாம், ஐயோ என்னுடைய புலன்களை எப்போ கொட்டிடுமா. நல்ல பக்தி செஞ்சு பக்தி யோகத்தை ஒழுங்கா பயிற்சி செய்தோம்னா நம்ம என்ன, நம்ம புலன்கள் எல்லாம் பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆயிடும். அப்ப புலன்களாலோ மனதாலோ அந்த பக்தன் துன்புற வேண்டியதில்லை, அந்த பக்தி யோகி. அப்ப அந்த பக்தி யோகம்ங்கிறது எல்லா யோகங்களிலும் சிறந்தது. அந்த பக்தி யோகி எல்லாம் யோகியிலும் சிறந்தவர். அதான் ஆறாவது அத்தியாயத்தில் இறுதியில கிருஷ்ணர் சொல்றார், யோகினாம் அபி சர்வேஷா மக்கதேர் அந்தராத்மனா சர்தாவான் பஜதேயோமாம் சமீபத்தமும் மதக. எல்லா யோகியிலும் சிறந்தவன் என்னுடைய பக்தன் சொல்றார். அதனால யோக யஜ்யம் பண்றதும் கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்திக்கலைன்னா அதுவும் என்ன ஆயிடும்? வீணா போய். திரவ யஜ்யம் தபோ யஜ்யம் யோக யஜ்யம் சுவாத்தியாயா. சுவாத்தியாயனா வேதங்கள்லாம் படிக்கிறது. நான்கு வேதங்கள், பதினெட்டு புராணங்கள், 108 உபநிஷதங்கள், இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது, வேதங்கள்லாம் படிக்கிறது என்னது? சுவாத்தியாயா. சுவாத்தியாயனா படிக்கிறது, லேர்ன் பண்றது. சுவாத்தியாய யஜ்யம் அந்த மாதிரி நிறைய பேர் படிப்பாங்க. ஆனா அதை படிச்சுட்டு முடிவு என்னது? அதோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேதங்களுடைய வேதங்களை படிக்கிற முடிவு என்னது? வேதங்கள்ல யார் இறுதியா சொல்லியிருக்கு, அதை எப்படி அடையிறது? வெறும் அறிவை வளர்த்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு வந்து 4 வேதம் தெரியும், 18 புராணம் தெரியும், 108 உபநிஷம் தெரியும், ஆனா கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? அவன் படிச்சதெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம், பிரயோஜனம் இல்லை. அதனால வேதம் படிக்கிறதோட நோக்கம் பகவான் தான். வேதத்தினால் அறியப்பட வேண்டியவர் பகவான் தான். வேதைச சர்வே ரகமே விவேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்கள்லாம் அறியப்பட வேண்டியவர் பகவான். வேதங்களை தொகுத்ததும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான். வேதங்களை முற்றிலும் தெரிஞ்சிருந்ததும் அவர் தான். அதனால வெறுமனை வேத கல்வி படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதை படிச்சு முடிவு என்ன வரணும்? கிருஷ்ணரே சரணடை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் எஜமானன்னு அவர் ஏத்துக்கணும். அவர் தான் முழு முதல் கடவுள் ஏற்றுண்டு அவருக்கு சேவை பண்ணும், இல்லாட்டி அது வீண் தான். அப்படிதான் ஒரு ஆழ்வார் இருந்தார். அவர் ஆழ்வார் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சித்தராக இருப்பார். அவர் வந்து நிறைய படிச்சிருக்கார். அவர் நிறைய அவர் வந்து அவர் சித்தராக இருந்தப்போ அவருக்கு வந்து சைவ மதத்தை பற்றி தெரியும், ஜெயின மதத்தை பற்றி தெரியும், வேதங்கள் தெரியும், நான்கு வேதங்கள் தெரியும், புராணங்கள் தெரியும், இதிகாசங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அத்துப்படி அவருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பண்டிதர் அவர். அவர் ஒரு நாள் அவர் பக்தர் ஆகிறதுக்கு முன்னாடி, அவர் ஆச்சாரியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு சிவவாக்கியர்னு பேர். அவர் சிவனடியார் இதை பின்பற்றக்கூடியவர், சித்தர் மாதிரி. அவர் சித்தர் மாதிரி, அவர் சித்தர் மாதிரி நிறைய அற்புதங்களே அவர் செய்வார். அப்படி அவர் ஒரு நாள் ஒரு பக்தரை சந்தித்தார். அவர் ரொம்ப வயசானவர். அவர் என்ன பண்ணார்னா, தோட்டத்தில் பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தார், செடிக்கெல்லாம். அவர் செடிக்கு தண்ணி விடும்போது என்ன பண்ணார்னா, செடியெல்லாம் தலையில் நட்டு வச்சு தண்ணி விட்டுருந்தார். என்ன பண்ணார், செடியெல்லாம் தலையில் நட்டு வச்சிட்டாரு, ஓட்டப்பானையில் கொண்டு தண்ணி விடுறாரு, பானை பூரா ஓட்டப்பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடிக்கு ஊற்றுறாரு. இவர் பார்த்தாரு, பார்த்தோன்னே பெரியவரே நீ ஏன் இந்த மாதிரி வீண் காலை விரையும், காலை வேஸ்ட் தான், ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, செடியை தலையில் நட்டு வச்சுருக்கீங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை, ஓட்டப்பானையில் கொண்டு தண்ணி விடுறீங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் வந்து பேசலை, ஒன்றும் பேசாமல் அப்படி திரும்ப போய் திரும்ப பானையில் ஓட்டப்பானை தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றினார், தலைகீழ நட்டு வச்சு ஊற்றிட்டு இருந்தார். திரும்ப வந்து கேட்டார், ஐயா பெரியவரே ஏன் இந்த வயதான காலத்தில் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணுறீங்க, செடியும் தலையில் நட்டு வச்சுருக்கீங்க ஓட்டப்பானுன்னு தண்ணி கொடுத்து தண்ணி தண்ணி விடுறீங்கன்னு. அப்போ அவர் சொல்லுவார், இவரை பார்த்து, இவர் ஒரு பெரிய ஆழ்வார், இந்த பெரியவர் வந்து இந்த தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறார் இல்லையா, ஓட்டப்பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து செடியை தலையில் நட்டு ஊற்றிட்டு இருக்கிறார் இல்லையா, இவர் பெரிய ஆழ்வார், பெரிய பகவானுடைய மிகப்பெரிய பக்தர், சுத்த பக்தர். அவர் என்ன பண்ணார்னா, இவரை வந்து திருத்தணும், இவர் வந்து இவர் புரியற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணார். இப்போ ஒரு கேள்வி கேட்டாரா, அப்ப பதில் சொன்னார். அவர் என்ன பதில் சொன்னாரா, நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு, நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்றேன், ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நான் வந்து வேதம் படிச்சிருக்கேன், இதிகாசம் படிச்சிருக்கேன், புராணம் படிச்சிருக்கேன், சைவ மதம் தெரியும், வைஷ்ணவம் தெரியும், வைணவம் எல்லாமே எனக்கு தெரியும், அத்துப்படி எல்லாம், ஆமா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க, ஆனா பகவான் நீங்க சரணடையிலையே, பகவானை ஏத்துக்கலையே, அப்ப அது மாதிரி தான், நீங்க நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சாஸ்திர அறிவு இருக்கு, ஆனா யாருக்கு சேவை பண்ணுமோ அதை நீங்க செய்யல, பகவானை நீங்க முழுமுதல் கடவுளா ஏற்றுக்கல, அதனால நீங்க செய்ய செயலாம் இந்த மாதிரி தானே. அப்பதான் அவர் புரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்தருடைய காலில் விழுந்து, நீங்க தான் எனக்கு குருவா இருக்கணும், என்ன எப்படியாவது நீங்க பகவானை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவருடைய சிஷ்யர் ஆயிடுவார். அந்த மாதிரி பின்னாடி அவர் ஒரு பெரிய ஆழ்வார் ஆயிடுவார். அவர் ஒரு பெரிய ஆழ்வாராய் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணார். திருமலைசி ஆழ்வார் சொல்லி ஒரு 12 ஆழ்வார்ல ஒருத்தர். அந்த மாதிரி சும்மா வெறுமனே படிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த படிச்சு முடிவு என்னது, வேதங்களுடைய முடிவு பகவான் தான், வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு பகவான் தான், அது தெரிஞ்சுக்கலாம் கால விரைந்தான். இது என்ன யஜ்யம், திரவ சாத்தியாய ஞான யஜ்யாச்ச, ஞானா ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. அந்த ஞானத்தினுடைய இறுதி லட்சியம் என்னன்னா, அவங்க வந்து முக்தி அடையிறது. முக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஞானத்தை பயிற்சி பண்றவங்க முக்தி அடையணும்னு நினைப்பாங்க. ஞான யோகத்தை பண்றவங்க அவங்களுடைய முக்தி என்னன்னா, பகவானோட போய் கலக்கணும், அவருக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு. அது வந்து அப்பவே அவங்களுக்கு மூளையிலன்னு அர்த்தம், முட்டாள்தனமானவங்க. ஏன்னா எல்லாமே படிச்சவங்க பகவானுக்கு ரூபம் இல்லைங்கிறாங்கன்னா, அப்ப அவங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல சாஸ்திரத்தை. பகவானுக்கு ரூபம் இருக்கு, முக்தினா என்னது, அவருக்கு சேவை பண்றதா. முக்தி ஹித்வா அன்னதா ரூபேன சொரூப்பேன வவஸ்திதா, ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம் பகவானுக்கு சேவை பண்றது. அப்ப முக்தினானது, ஜீவாத்மா இந்த உடலை விட்டதும் பகவானுக்கு நிச்சயமா சேவை பண்றது, அதுதான் முக்தி. அதனால இந்த 5 யஜ்யமும் பகவானோட சம்பந்தப்படலைன்னா அது என்ன ஆயிடும், பிரயோஜனம் இல்லை, கால விரயம் தான். நம்ம உடமைகளை துறக்கிறதாகட்டும், திரவ யஜ்யம், தபோ யஜ்யம், விரதங்களை செய்யறதும், திரவ யஜ்யம், தபோ யஜ்யம், யோக யஜ்யம், யோகங்களை பயிற்சி செய்யறதும், சுவாத்தியாய சாஸ்திரங்களை படிக்கிறதும், ஞானத்தை பயிற்சி செய்யறதும், இந்த 5 யோகமும் புண்ணிய செயல்கள் தான். ஆனால் அந்த புண்ணிய செயலுக்கு மேலே ஒரு படி உயர்ந்து நம்ம பகவானுடைய சேவைக்காக செய்தோம்னா அது எல்லாமே முழுமையடையும். அப்படி இல்லைன்னா கால விரயம் தான். தர்ம சனுஷ்டிதா பும்சா விஷக்ஷேன கதாசியா நோ பாதையை எதிரதியும் சமையை வகி கேவலம். ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம செய்யக்கூடிய செயல் விஷ்ணுவோடைய திருப்திக்காக செயலினா அது கால விரயம் தான் சொல்லியிருக்கு, டைம் வேஸ்ட் தான், நேரம் வீணு, நம்முடைய சக்தி வீணு, எல்லாமே வீண் தான். அதனால என்ன யோகம் பண்ணாலும், என்ன யஜ்ஜம் பண்ணாலும் பகவானுடைய திருப்திக்காக செய்யணும். அப்படி செய்யலைன்னா என்ன ஆயிடும்? கால விரயம். அதனாலதான் பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த கடைசியில சொல்லும்போது என்ன சொல்றாரு பிரபுபாத், ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. முழுமுதற் கடலுக்கு நேரடியாக தோண்டாற்றுவதாகும், அதாவது வாழ்வின் உயர்நிலையை விரும்புகின்றனர். இவங்க எல்லாருமே இந்த அஞ்சு யோகம் பண்றவங்க வாழ்வில் ரொம்ப உயர்ந்த நிலை அடையணும்னு விரும்புறாங்க. கிருஷ்ண உணர்வோ இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது, மாறுபட்டது. ஏனெனில் அது முழுமுதற் கடவுளுக்கு நேரடியாக தோன்றாற்றுவதாகும். மேற்கூறி எந்த யாகங்களாலும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது. இந்த யாகங்கள்ல கிருஷ்ணரை சம்பந்தப்படுத்திக்கிறது, நம்ம கிருஷ்ணரை அடைய முடியாது. வெறுமனே அந்த யஜ்ஞம் செய்யறதுனால கிருஷ்ணர் அடைய முடியாது. பகவானுடைய கருணையினாலும் அவரது அங்கீகரிக்கப்பட்ட பக்தரின் கருணையினாலும் மட்டுமே கிருஷ்ண உணர்வை அடைய முடியும். அதனால ஒருத்தர் எந்த யஜ்ஞம் பண்ணாலும் என்ன தவம் செய்தாலும் அவர் பகவானுடைய திருப்திக்காக செய்யணும், பக்தருடைய வழிகாட்டுதல செய்யணும். ஆச்சாரியருக்கு கீழிருந்து ஆச்சாரிய உபதாசனம் பண்ணி ஆச்சாரிய கருங்கரத்திலிருந்து ஆச்சாரிய கருணையினால் அதை செய்யணும். ஆச்சாரியின் மூலமா கிருஷ்ணருடைய கருணையினாலும் ஆச்சாரிய கருணையினாலும் தான் நம்ம கிருஷ்ண உணர்வை முன்னேற்றம் அடைய முடியும். அது வந்து எல்லாத்திலும் மிக உயர்ந்த நிலை. கிருஷ்ண பக்தன் அல்லது பக்தன்கிறது வந்து பகவானுடைய பக்தன்கிறது இது எல்லாம் கடந்த உன்னதமான நிலை. அதை வந்து நமக்கு பிரபுபாதர் ரொம்ப எளிமையாக்கி கொடுத்திருக்காரு. வெறுமனே ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா ஜபிக்கிறதுனாலையும் பக்தர்கிட்ட இருந்து பழகிறதுனால அவங்ககிட்ட கேட்கறதுனால ஆச்சாரியருக்கு சேவை பண்றதுனால படிப்படியா அவங்க கிருஷ்ண உணர்வை அடைஞ்சு இந்த தவங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ண பலங்கள்லாம் தாண்டி உன்னதமா நிலை அடைவாங்க. புரிஞ்சுதா? அதனால கிருஷ்ண பக்திங்கிறது இது எல்லாத்திலும் உயர்ந்தது. இந்த யஜ்யங்கள் எல்லாம் கூட உயர்ந்தது. கிருஷ்ண உணர்வுன்னு வரும்போது, கிருஷ்ண பக்தின்னு வரும்போது இது எல்லாமே அது உள்ள அடங்கிடும். ஏன்னா ஒரு கிருஷ்ண பக்தன் பிரசாத விநியோகம் செய்வார், ஒரு கிருஷ்ண பக்தன் சாஸ்திரத்தை பிரச்சாரம் செய்வார், ஒரு கிருஷ்ண பக்தர் விரதம் இருப்பார். அப்ப இந்த எல்லாமே இதுல அடங்கிருதே. அவர் தனக்கின் எதுவும் வச்சுக்க மாட்டார், எல்லாத்தையும் பக்தி சேவையில பயன்படுத்தி ஈடுபடுத்துவார். பிரபுபாடு சிஷ்யர்கள் வந்து லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான வசூல் பண்ணி கொண்டு பிரபுபாட்டை கொடுப்பாங்க. பிரபுபாதுல ஒரு பைசா தனக்கா எடுத்துக்கலாம், எல்லாமே பகவான் சேவைக்காக பயன்படுத்தினார். அப்போ அவருக்கு உடைமைகள் வந்தது, நிறைய நிலங்கள் வந்தது, சொத்துக்கள் வந்தது. பிரபுபாத் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சப்போ அது எல்லாமே பிரபுபாத் கிருஷ்ணருக்காக கொடுத்தார். எதுவுமே தன் பேர்ல அவர் வச்சுக்கல, எல்லாமே பகவானுக்காக செய்தார். திவ யஜ்யா, தபோ யஜ்யா, பிரபுபாத் ரொம்ப எளிமையான தவங்களை வருதங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். யோக யஜ்யா, பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணி இந்த யோகங்கள் எல்லாம் உயர்ந்ததுன்னு சொல்லி கொடுத்திருக்கார். சுவாத்தியாய, பகவத்கீதையை பாகவதம் படிச்சு இன்னும் பக்தியை வளர்த்துக்கிறதுக்காக சொல்லி கொடுத்திருக்கார். இதை படிக்கும்போது பக்தனுக்கு வந்து இன்னும் அவன் பக்தி தோண்டல முன்னேற்றம் அடைந்து அவன் பகவான் மேல தூய்மையான அன்பு வளர்த்துக்க முடியும். அதனால கிருஷ்ண உணர்வுல இது எல்லாமே அடங்கிடுச்சு. தனித்தனியா அதை செய்து அதுக்கு உண்டான கர்மங்களையும் பலங்களையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கால வரையும் தான். புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு, அப்படிதானே? புரிஞ்சுதா தெளிவா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? ஒன்றும் இல்லை. கிளியர். திரவியாக்கியம்னா என்னது? திரவியக்கியம்னா தன்னுடைய உடைமைகளை கிருஷ்ணருக்காக கொடுக்கிறது. அப்புறம் தபோ யக்கியம்னா உறுதியும் தலையாட்டினீங்க. தபோ யக்கியம்னா என்னது? தபோ யக்கியம்னா விரதங்கள் இருக்கிறது இல்லையா, ஏகாதசி விரதம் இருக்கிறதுல தபோ யக்கியம். அதுக்கப்புறம் திரவ யஜ்யா, தபோ யஜ்யா, யோக யஜ்யா, யோகங்களை பயிற்சி பண்ணி அதுக்குண்டான சித்திகளை அடையும் நினைக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பக்தி யோகம் செய்யணும். சுவாத்தியாயனா வேதங்கள்லாம் படிக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? பகவத்கீதை பாகவதெல்லாம் படிக்கணும். ஓகே, அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த அஞ்சு யோகத்தையும் நம்ம பக்தியாக பண்ணுறது, பகவானுக்காக செய்யறது. அப்படி செய்யலைன்னா அதுக்குண்டான புண்ணியம் தான் கிடைக்கும். வேண்டாம்.